السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த நேயர்களே, இலட்சிய பாதை என்னும் இந்த இலட்சிய நிகழ்ச்சியின் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் ஏற்றமிகு இறைவனாம் வல்ல அல்லாவுக்கே சொந்தம். அன்பார்ந்த நேயர்களே, உலகிலே மனிதனாக பிறந்த நாம் பலவித இலட்சியங்களோடு வாழ்ந்து வருகின்றோம். நம்முடைய இலட்சியங்கள் நிறைவேறுவதற்காக பணம் காசுகளை இயன்ற அளவுக்கு செலவு செய்கின்றோம். நம்முடைய இலட்சியங்கள் நிறைவேறுவதற்காக இரவு பகல் தூங்காமல் நாம் சிந்திக்கின்றோம், செயல்படுகின்றோம், முயற்சிக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலைகளிலே நம்முடைய லட்சியங்கள் சிலவைகள் தான் இந்த உலகத்திலே நிறைவேறுகின்றன, வெற்றியடைகின்றன. உலகில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலட்சியங்கள் உருவாகின்றது. ஒவ்வொரு இலட்சியங்கள் அவருடைய கடமையாகிறது. இல்லத்தை சிறப்பாக்க வேண்டும் என்ற ஒரு மனிதனின் லட்சியம், தொழில்துறையிலே உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சில மனிதர்களின் இலட்சியம், ஆட்சியின் அதிகாரங்களிலே பதவி மோகங்களிலே மிதக்க வேண்டும் என்ற சில மனிதர்களின் இலட்சியம். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையிலும் எது உயர்ந்ததாக, சிறந்ததாக, மனம் கவரக்கூடியதாக, இதுதான் உலக வாழ்க்கையிலேயே உயர்ந்தது என்று எண்ணத்தக்கதாக ஆகிறதோ, அது அவரவர்களது இலட்சியங்களாக விளைர்கின்றன. இந்த இலட்சியங்களிலெல்லாம் உயர்ந்த இலட்சியம் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான். ஒரு மனிதன் தான் கொண்ட கொள்கையிலே அவன் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக, தான் எடுத்த இலட்சியத்திலே வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக பிற மனிதனுடைய வாழ்வையும் உயர்வையும் பாழ்படுத்துவது உண்மையான லட்சியத்திற்கு அடையாளமாகாது, அது அலங்காரமும் ஆகாது. மனித வாழ்விலே பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் நாம் முயன்று முன்னேற வேண்டும் என்கக்கூடிய நினைப்பு இருக்கிறதே, இது உண்மையான லட்சியம். குடும்பத்தில் இருக்கும் மனைவி மக்களை கசக்கி பிழியாமல், அவர்களுக்கு தொல்லை துயரங்கள் கொடுக்காமல், அவர்களை மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் வாழ வைக்க வேண்டும் என்கக்கூடிய ஒரு நினைப்பிலே ஒரு குடும்ப நிர்வாகத்தை நடத்தக்கூடியது ஒரு தலையாய ஒரு குடும்ப தலைவனுடைய லட்சியம். இந்த லட்சியங்களிலே சிதைந்து போய்விடாமல், இடிந்து போய்விடாமல் இந்த லட்சியங்களை காப்பாற்றுவதற்கு அஸ்திவாரம் முக்கியம். இன்று நாம் பார்க்கின்றோம் நேயர்களே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோட்டை கொத்தளங்கள் எல்லாம், எத்தனையோ ராஜாக்கள் ஆண்ட வம்ச பரம்பரையினுடைய சின்னங்கள் எல்லாம் இன்றைக்கு கண்காட்சிகளாக எத்தனையோ நாடுகளிலே நின்று கொண்டிருக்கின்றன. நாம் பார்க்கின்றோம், உலக சரித்திரம் இதை உண்மை என்று உணர்த்துகிறது. இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகளிலே கூட நாம் வசிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகளிலே நாம் கூட வசிக்கின்றோம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கடை கட்டிடங்களிலே கூட நாம் தொழில் புரிகின்றோம். இன்றைக்கும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி சில கட்டடங்களையும் நாம் பார்க்கின்றோம். இதற்கு மத்தியிலே 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கோட்டை கொத்தளங்கள் இன்னும் உயிருடன் உருவத்துடன் இருக்கக்கூடிய நிலையிலும், சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட வீடுகளிலே நாம் வசிக்கக்கூடிய ஒரு நிலைகளிலும், இதற்கு இடையிலே நமது கண் முன்பாக, நமது வாழ்க்கையிலேயே, நாம் வாழ்ந்த சரித்திர ஆண்டுகளிலேயே, நமக்கு தெரிந்த வருடங்களிலேயே, சில 5 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சொகுசு மாளிகைகள், அலங்கார பங்களாக்கள் நமது கண் முன்பேயே இடிந்து தரையோடு தரையாகி தரைமட்டமாகி அது பாழாகி விடுவதையும் நாம் பார்க்கின்றோம். கோடான கோடி பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கோட்டைகள் இன்றும் உறுதியுடன் இருக்க, சில ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட பங்களாக்கள் ஏன் இடிந்து விழுந்து தரைமட்டமாகிறது என்றால் அஸ்திவாரங்களினுடைய இயல்புதான். அஸ்திவாரம் பலமாக இருந்தால் எந்த கோட்டையும் கொத்தளமும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு தாக்கு பிடித்து அது மனிதர்களுக்கு புண்ணியப்படும். அஸ்திவாரம் பலமில்லை என்றால் நமக்கு முன்பாக கட்டப்பட்ட கோட்டை கொத்தளங்கள் கூட, சில ஆண்டுகளுக்கு முன்பாக எழுப்பப்பட்ட பங்களாக்கள் கூட, ஒரு வருஷம் இரண்டு வருஷத்திற்கு முன்பாக எழுப்பப்பட்ட அலங்கார மாளிகைகள் கூட இடிந்து விடும். ஏன்? உறுதியற்ற ஒரு நிலைப்பாடு. அஸ்திவாரம் பலமில்லை. இது போன்றுதான் மனித வாழ்விலே. அவன் எந்த ஒரு லட்சியத்தை எடுக்கின்றானோ, குடும்பத்தை நிலைநிறுத்த வேண்டுமா, தொழிலை விரிவுபடுத்த வேண்டுமா, அல்லது தனது சிந்தனையிலே எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இலட்சிய கனவு நிறைவேற வேண்டுமா, அஸ்திவாரம் பலமாக இருக்க வேண்டும். அஸ்திவாரம் பலமில்லாத சிந்தனை, அஸ்திவாரம் பலமில்லாத முயற்சி இந்த உலகத்திலே தோல்வியை தொடும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய கோட்டையை நிலைநிறுத்தி வைப்பதற்கு அவர்களது அன்பும் பண்பும் ஈகை குணமும், அவர்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே செய்து காட்டிய நற்குணங்களும் அஸ்திவாரம் பலமிகுந்த ஒரு கொள்கையாக, தமது கொள்கையிலே அஸ்திவாரத்தை பலமாக போட்டு வைத்ததன் காரணமாகத்தான் இன்றும் இஸ்லாமிய கோட்டை இந்த உலக சரித்திரத்திலே நிமிர்ந்து நிற்கிறது, நிலைத்து நிற்கிறது, மிகவும் வலுவோடும் பொலிவோடும் இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அஸ்திவாரம் பலமாக அமைந்திருக்கும் எந்த ஒரு கோட்டையும், எந்த ஒரு குடும்பமும், எந்த ஒரு எண்ணமும், எந்த ஒரு முயற்சியும் மனிதனுக்கு உறுதுணை நிற்கும், அது அவனது லட்சிய கனவுகளை நிறைவேற்றும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆக நமது நாம் எடுத்துக்கொண்ட கொள்கைகள், நாம் எடுத்துக்கொண்ட செயல்பாடுகள், நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அஸ்திவாரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அஸ்திவாரம் பலமாக இருந்தால், நமது அடிப்படை பலமாக இருந்தால், நமது வாழ்வு வளமாக இருக்கும், நமது குடும்பம் வளமாக இருக்கும். அந்த அடிப்படையில் அஸ்திவாரத்தை கனமாக கொண்டு வீட்டுக்கும் நாட்டுக்கும் பல மிகுந்த ஒரு சரித்திரத்தை உண்டாக்குவதற்கு நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் நேயர்களே. எடுத்துக்கொள்ளும் இலட்சியங்கள், நாம் எடுத்துக்கொள்ளும் கொள்கைகள் நமக்கு உறுதுணை நிற்க வேண்டும் என்பதிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் எந்த விதமான விதர்ப்பங்களும் இருக்கக்கூடாது. ஒரு தாயை, ஒரு தமக்கையை, ஒரு தங்கையை, ஒரு துணைவியை அதிலே ஈடுபடுத்தி அவர்களது சிந்தனைகளும் எப்படிப்பட்டவைகள் என்பதை கலந்துரவாடி எந்த ஒரு மனிதனுடைய சிந்தனையிலே அது நிலைத்து நிற்க வேண்டும் என்கக்கூடிய ஒரு எண்ணம் உருவாகிறதோ அது ஆணுடைய கற்பனையாக சிந்தனையாக இருந்தாலும் சரி, பெண்ணின் கற்பனையாக சிந்தனையாக இருந்தாலும் சரி, அதை ஏற்று அதனுடைய கொள்கையை, அதனுடைய அஸ்திவாரத்தை பலமாக இட்டு முயற்சி செய்தால் நிச்சயம் நமது லட்சியங்கள் நிறைவேறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த அடிப்படையில் நமது கொள்கைகளை வடிவமைப்போம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மறு நிகழ்ச்சிகளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
இடம்பெற்றது இலட்சிய பாதையிலே. வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் ஜஃபர், தயாரிப்பு உஸ்தாஸ் ஹஜா மொய்தீன்.
நமது ஒளிபரப்பை தொடரும் நிகழ்ச்சி இஸ்லாமிய குடும்பம்.
அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வாங்க உஸ்தாத்.
ஆமாமா, எப்படி நல்லா இருக்கீங்களா?
எப்படி
நல்லபடியா இருக்கீங்களா?
அல்ஹம்துலில்லாஹ்,
குதுவா பரக்கத்துல நல்லா இருக்கோம்.
இபாதத்துக்கெல்லாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? அலம்புடன் ஓடிக்கொண்டிருக்கிறது. தாங்களை சந்திக்க வேண்டும் என்று பல நாட்களாக அவளா இருந்தது. தாங்களே வந்து விட்டீர்கள், மிக்க சந்தோஷம்.
அதாவது சொல்லுங்க, நம்மளுடைய இபாதத்துகளும் வாழ்க்கையினுடைய தன்மைகளும் ஒரு ஒரே மன ஓர்மையிலையும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, பல மஜ்லிசுகள்ல போய் நம்ம கலந்து ஒரு நன்மை தீமை இவைகளை பத்தி ஒரு பிரித்த அறிவான ஒரு விளக்கங்களை எல்லாம் கேட்டு உஸ்தாத்மார்கள் இமாம்கள் நல்ல பல விளக்கங்களை சொல்லுவாங்க. குரானுடைய அடிப்படையில, ஹதீஸினுடைய அடிப்படையில நமக்கு ஒரு தெளிந்த ஒரு மார்க்கத்தை நமக்காக போதிப்பாங்க. இப்படி நம்ம நாட்டுல பல விதமான மஜ்லிசுகள் நடக்குதுமா, பல மொழிகள்லயும், பல மதரசாக்கள், பல மஜ்லிஸ், மஸ்ஜிதுகள் இவைகள்ல எல்லாம் எத்தனையோ மஜ்லிஸ்கள் ஏற்படுத்துறாங்க. வாரத்துக்கு இரண்டு மூன்று மஜ்லிஸ்கள் கூட நடக்கிறதுக்கு மதரசாக்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யறாங்க. ஆனா இதை நம்ம பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு பொறுத்து இருக்கு. அவங்க நிர்வாகத்துல ஏற்பாடு செய்யறாங்க, அதற்காக ஒரு சிறந்த உலமாக்களை, சிறந்த உஸ்தாதுமார்களை தயார் செய்து இன்னார் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் செய்யறாங்க. இப்படி செய்தும் கூட நம்ம மஜ்லிசுகளை அப்படி ஒரு நன்மையான ஒரு தன்மையில பயன்படுத்திக்கிறாம அன்றைக்கு கூட ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு வியாபாரத்துல அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இன்னைக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினா, இது வாழ்க்கையில வந்து ஒரு மனதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மனசாந்தியை நம்ம தவிர்த்துக்கிற மாதிரி இருக்கு.
அதாவது
நமக்கு இன்பம் எங்க இருக்கு, சந்தோஷம் எங்க இருக்கு, மன அமைதி எங்க இருக்கு அப்படின்னு, இது போன்ற மஜ்லிசுகள்லயும் இறைவனுடைய தேடல்கள், இறைவனுடைய அருள் மொழிகளை எங்க சொல்றாங்க, இறைவனுடைய கருத்துக்களை எங்க சொல்றாங்க, இறைவனுடைய அபாதத்து சம்பந்தப்பட்டதை எங்க சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம தேடி அலையணும். அங்க போய் வந்தவங்கள்ட்ட கேளுங்க, மன நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, மனசு ரொம்ப சஞ்சலமா இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு மஜ்லிஸுக்கு போயிட்டு வந்த ராகத்தா இருக்கு, அதுல உலமாக்கள் சொன்ன கருத்துக்கள் நல்லா இருக்கு, மனசுக்கு உத்தரம் கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற மஜ்லிஸுகளை நம்ம பயன்படுத்திக்கிறோம்.
மார்க்க நிலவரங்கள், மேலும் நாட்டு நிலவரங்கள், உலக நிலவரங்கள், இதையெல்லாம் நம்ம பேசி கலந்தாலோசிக்கும் போது பல அமைதியை
நோக்கிய பல வழிகளுக்கு நம்ம வந்து வித்திடுறோம்.
நிச்சயமா
அந்த வகையில பல திட்டங்களை வகுக்க முடியும். இந்த மாதிரி மஜ்லிஸ்கள் வந்து அரசாங்கம் மட்டும் நடத்தல, அரசாங்கம் நடத்துது, தனியாரும் நடத்துறாங்க. சின்ன மாதிரி பள்ளிவாசல்கள், மதரசாக்கள் இங்க எல்லாம் நடக்குது. இதுல எல்லாம் நிச்சயமாக நாம் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது முக்கியம்.
ஆதரவுங்கிறது நம்ம கலந்து கொள்வதன் மூலமாக தானே அவர்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். அதாவது எந்த அளவுக்கு மதரசாக்களிலே நடத்தப்படுகின்ற மஜ்லிஸுகள், பள்ளிவாசல்கள் நடத்தப்படுகின்ற மஜ்லிஸுகள், இது வந்து பொதுக்கூட்டங்கள். இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள்லையும் நம்ம கலந்து கொள்ளணும். அப்படி கலந்து கொள்ளும் பொழுதுதான் தாங்கள் சொன்ன போன்றும், உஸ்தாத் சொன்னது போன்றும் பல கருத்துகள், அதாவது அங்கு பேசப்படுகின்ற பல உலமாக்களுடைய பல கருத்துகள், ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களும் ஒவ்வொரு கருத்தரை பேசுவார்கள். அந்த கருத்துக்கள் வந்து பல நாட்களுக்கு நம்மளுக்கு சந்தேகமா இருந்த எத்தனையோ விஷயங்களை தீர்த்து வைக்கக்கூடிய சில கருத்துக்கள் கிடைக்கும். நம்ம வந்து போய் கேட்போம் போய் கேட்போம்னுகிட்டே இருப்போம். அந்த சந்தேகத்தை கேட்க முடியாம வேலைகள்ல போய் ஈடுபட்டுருவோம். அப்ப வேலைகள்ல ஈடுபட்டு பிரயாணங்கள்ல ஈடுபட்டதுனால அந்த கேட்கக்கூடிய சந்தேகமும் கேட்க முடியாம போயிரும். இதோ ஒரு மஜ்லிஸ்ல அப்படி கலந்து கொள்வதனால யாரோ ஒரு அறிஞருடைய அந்த கருத்து பல நாட்களாக நம்மகிட்ட இருந்த அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்குது அப்படின்னா அந்த மஜ்லிஸ்ல போய் கலந்ததுக்கு பிறந்த கிடைக்குது.
சமுதாயத்துல இந்த மாதிரியான ஒரு பழக்கம் குறைஞ்சிட்டதுனாலதான் இந்த இளம் தலைமுறை வந்து மற்ற வழிகள்ல அவங்களோட ஆர்வம் போய்கொண்டிருக்கு.
அது ஒரு கேள்விக்குரியதானே. இப்ப இளம் தலைமுறை
பாதையில அவங்க பயன்படுத்திக்கிறாங்கல்ல,
இளம் தலைமுறையினரை வந்து நீங்க வந்து நீங்க வலியுறுத்தி சொல்ல முடியல. எப்படி இந்த மாதிரி மதரசாவில வந்து பயான் நடக்கிறது, அங்க வந்து திக்ர மஜ்லிஸ் நடக்கிறது, இன்றைக்கு வெளி ஊர்ல இருந்து அங்க ஒரு மதரசாவில வந்து அல்லது ஒரு பள்ளிவாசல வந்து அசுரத்து பயன் செய்யறாங்க, அதுல போய் நீ கலந்துக்கப்பா, கலந்துகிட்டா நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, முதல்ல நீங்க போங்க பிறகு நான் போறேன் அப்படிங்கிறான். என்ன சொன்னா அதான் அப்படி சொல்லும் பொழுது அப்ப பெற்றோர்களும் அதுல ஆர்வம் காட்டணுங்கிறத அதுல சொல்லப்படுகிறது.
அதாவது சிறு வயது முதலே அவங்க கூட்டி கொண்டு போய் நிகழ்ச்சிகளுக்கு பழக்கிட்டாங்கன்னா நிச்சயமா அந்த ஆர்வம் ஏற்பட ஆரம்பம்.
ஆமாமா, அதாவது இந்த மஜ்லிஸ்கள்ல கலந்துக்கிறது, கலந்துகாடுகள், இந்த உபதேசங்களை கேட்கறதுங்கிறது இன்றைக்கு நேற்று தோற்று வைக்கப்பட்டது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இருந்தே இந்த சின்ன சின்ன மஜ்லிஸ்கள், கலந்துரையாடல்கள், ஒரு சின்ன விளக்கங்கள் இதுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சில தொழுகைகளுக்கு பின்னால சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சில விளக்கத்தை சொல்லுவாங்க. திடீர்னு சில பகல் நேரங்கள்லயும் ஓய்வா இருக்கக்கூடிய நேரங்கள்லயும் ஒரு 10 சஹாபிகள் 5 பேர் இருந்தா அவங்களுக்கு சில விளக்கங்களை சொல்லுவாங்க. இப்படி சொல்லும் போது தம்பி சொன்னது மாதிரி நம்மளுக்கு அறியாத சில விளக்கங்களை வந்து அவங்க தெளிவுபடுத்துறது மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும்,
சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டு.
ஆமா, இன்றைய சூழ்நிலைகள்ல எத்தனையோ நூல்கள் வெளியாகுது, புத்தகங்கள் வெளியாகுது, அதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க. அதை படிக்கிறதா இருந்தா பல சூழ்நிலைகள் நம்மளை வந்து கெடுக்குது, தடுக்குது. இப்ப எவ்வளவு கேசட்டுகள் வெளியாகுது, அதை போட்டு கேட்கறதுக்கு கூட நேரம் இல்லைங்கிறாங்க. ஆனா இந்த மஜ்லிஸ்களுக்கு போறதுல நம்ம ஒரு மன உறுதி வச்சிடணும். ஒரு இன்னைக்கு சனிக்கிழமை விடுமுறை நாள், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள், இந்த மதரசாவில இந்த மஜ்லிஸ் இருக்கு அறிவிச்சிருக்காங்க, ஒரு வாரத்துக்கு முந்தைய அந்த அறிவிப்பு வெளியாயிருச்சு, நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸுக்கு இன்னைக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட ஒரு நியத்து வைக்கும் பொழுது அங்க நம்ம கட்டாயம் போயிருவோம். அங்க போயிட்டா நம்மளை யாரும் கெடுக்க மாட்டாங்க. அது பயானுக்காக நம்ம போயிட்டோம், மஜ்லிஸுக்காக நம்ம போயிட்டோம்னா அங்க வந்து மற்ற பேச்சுகள் வந்து பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டாங்க, நம்மளை யாரும் தனியா வந்து அழைச்சிட்டு போயிட மாட்டாங்க. ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா அந்த மஜ்லிஸ் நடக்குன்னா அதுலதான் நம்ம மனசு ஓர்மையா இருக்கும். அதுல கிடைக்கக்கூடிய உபதேசங்களையும் அதுல சொல்லக்கூடிய கருத்துக்களையும் தான் நம்ம கேட்கறதுக்கு அங்க முழுமையா நம்ம பயன்படுறோம். இப்படியா கொஞ்சம் வாய்ப்புகளை நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிறோம். எங்க போறது, என்ன வர்றது, எல்லாம் கேட்டுதான் இருக்கு அப்படின்னு நினைக்கவே கூடாது. கற்றது கைமண் நல்லது, கல்லாதது உலகளவுன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில நம்ம எவ்வளவு நூல்களை படிச்சிருந்தாலும், இதுக்கு முதல்ல எவ்வளவுதான் விஷயம் மார்க்க விஷயங்களை கேட்டிருந்தாலும் கூட, அன்றாட அவ்வப்பொழுது போகும் பொழுது, இப்ப முந்தி நீங்க தம்பி சொன்னது மாதிரி நாட்டினுடைய நடப்புகளை வச்சு நமக்கு சில உபதேசங்களை சொல்லுவாங்க. மார்க்கத்தினுடைய அடிப்படையில நாட்டினுடைய போக்கு இப்படி இருக்கு, உலகத்தினுடைய துன்யாவுடைய ஆசாபாசங்கள் இப்படி இருக்கு, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் இப்படி குர்ஆன்ல கூறியிருக்காங்க, அதனால நம்ம இப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு வடிகால் அங்க நம்மளுக்கு கிடைக்கிறது.
இன்றைய சூழ்நிலையில ரொம்ப பேர் வந்து வெறும் கேளிக்கையிலையும் சினிமாவிலையும் இந்த மாதிரி விஷயங்கள்ல மூழ்கி போய் உலக நடப்பு கூட தெரியாம இருக்கிறாங்க. எந்த நாட்டுல என்ன நடக்குது, இன்றைய உலக சூழ்நிலை என்ன, அடுத்து நடக்க போவது என்னங்கிற ஒரு நிலைமை எதுவுமே தெரியாம இருக்கிறாங்க. அதாவது தம்பி சொல்லுங்க என்ன.
அதாவது தாங்கள் சொன்னது போன்று, அதாவது சினிமா துறையும் ஒரு இன்றைக்கு ரொம்ப திருத்தங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இளம் தலைமுறை முறையினர் சொல்றாங்க. வாலிபர்களை கேட்டா சினிமாவில கிடைக்கின்ற பல கதைகள் நம்ம குடும்பத்துக்கு நல்ல பிரயோஜனத்தை தருது
அப்படிங்கிறானோ,
அப்படி ஒரு கருத்தை இன்னைக்கு கொண்டுகிட்டு போயிட்டான். ஏன்னா சினிமா துறையின் மூலமாக எத்தனையோ
நபர்கள் குடும்பங்கள் அடிக்கப்பட்டு இருக்கிறது. சினிமாவில நடப்பது போன்று அந்த காட்சிகளை பார்த்துட்டு அவன் வீட்டுல போய் அடிக்கிறது, அம்மா அடிக்கிறது, பிள்ளை அடிக்கிறது, கூட போற தங்கச்சி அடிக்கிறது, பேப்பர்ல மறுநாள் என்ன வருது, சினிமாவில் நடந்த போன்ற காட்சி ஒரு குடும்பத்தில் நடந்தது. என்ன அப்ப எப்படி கொண்டுகிட்டு போறான்னா, அது ஒரு உதாரணம் எடுத்துக்கிறான். அப்ப சினிமா பாத்துட்டு வந்து அது மாதிரி செய்யறது அப்படிங்கறதுன்னா ஒரு எவ்வளவு மூடத்தனமான வேலை பாருங்களேன். ஒரு நல்ல அறிவு வந்து அதுல ஒரு சில விஷயங்கள் தான், அதாவது சினிமாவில வந்து படத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் இருக்கு, அதை விட்டுருவாங்க. ஆனா அதிகபட்சம் அதுல என்ன இருக்கு
அப்படின்னா
கற்பனைகள் நிறைய இருக்கும். கற்பனை கதைகளை உள்ளுக்க புகுத்தி ஒரு அதனே சொல்லப்படும். மூணு மணி நேரத்துல ஒரு குடும்பத்தை நடத்திட முடியுமா? மூணு மணி நேரத்துல அவன் என்ன நடத்திடுவான், கல்யாணம் பண்ணிடுவான், குடும்பத்தை நடத்திடுவான், புள்ள பெற்றுருவான், இத்தனை சண்டைகளை போட்டுருவான், என்ன என்னமோ நடத்திடுவான். அது வந்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கு உண்டான முன் உதாரணம் அல்ல.
அதே சமயத்துல ஒவ்வொரு நாளும் மூணு மணி நேரம் படம் பார்த்து வேஸ்ட் ஆகுன டைம்
செய்யாம போயிடுறோம். பல உறவினர்கள் வருவாங்க அந்த நேரத்துல டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம்,
என்ன
அவர்கள் நம்ம தான் பார்த்து அதுல கட்டு போயிட்டு இருக்கோமே தவிர நீங்களும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவர்கள்ட்ட வந்து நல்ல விஷயங்களை பேச முடியல, என்ன ஒரு அவர்கள் எந்த நோக்கத்தோட வந்தாங்களோ அந்த நோக்கத்தை நம்ம அவங்கள்ட்ட
பகிர்ந்து உபசரிக்கும் பண்பு கூட இல்லாம
போயிருது. என்ன அப்ப இப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு ஒரு சினிமா வந்து ஒரு நல்ல வழிகாட்டி அல்ல என்ற முடிவை வருகின்ற இந்த இளைய சமுதாயம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும்.
அந்த உஸ்தாத் சொன்ன மாதிரி மஜ்லிஸ்கள் இதுல பிள்ளைகளை கூட்டிட்டு போய் கலந்து அதன் வழி நன்மை பெற செய்வது.
அதாவதுமா உலகத்துல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல ஒவ்வொரு துறைகள்ல இறங்கி அவங்களுடைய சம்பாத்தியத்தையோ அவங்களுடைய கருத்தையோ வெளியிடுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறாங்க. அதுல பணம் பண்றதுக்கோ அவங்க சொல்ல வந்த கருத்துக்களை சமுதாயத்துக்கு எத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலயோ அல்லது காசு சம்பாதிக்கணுங்கிற ஒரு முயற்சியிலயோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறைகள்ல இறங்குறாங்க. அது அவங்களுடைய போக்கு அவங்களுடைய வாழ்க்கைன்னு வைங்களே. ஆனா இதுல நம்ம எந்த துறையை எடுத்துக்கிறது, எந்த கருத்தை நம்ம எடுத்துக்கிறது, எந்தனுடைய விஷயங்களை நம்ம கிரகிச்சுக்கிறது, எது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு முன்னேற்றம் தரும், எது நம்மளுடைய பொருளாதாரத்துல முன்னேற்றம் தரும், எது நம்மளுடைய நல்ல வழிக்கு வழிகாட்டும், நம்மள மேன்மையான ஒரு மனிதனா ஆக்குறதுக்கு அப்படிங்கறது நம்ம தான் கிரகிச்சுக்கிறோம். முந்தியெல்லாம் அந்த கிரகிப்பு இருந்துச்சு. ஒரு நூல் வெளியாகுது அப்படின்னா ஒரு கெட்டவனை காட்டினாலும் ஒரு கெட்ட கதாபாத்திரத்தை காட்டினாலும் இதனால அவனுக்கு என்ன அழிவு ஏற்பட்டது, இதனால அவனுக்கு என்ன கடைசி முடிவு ஒரு அபாயமா ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு முறையை எடுத்து காட்டுவாங்க. ஒரு நல்ல மனுஷன் வாழ்றான், அந்த நல்ல மனுஷனுடைய தன்மையினால சோதனைகள் அவன் எப்படி வென்றான், அதனுடைய முயற்சி அல்லாஹு ஜல்லஷானவத்தால எப்படி ஒரு வெற்றியா அழிச்சான், அதனுடைய ஃபௌசி எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்மளுக்கு எடுத்து காட்டுவாங்க. இந்த தன்மைகள்ல இருந்தால்தான், இதை நம்ம கிரகிக்கக்கூடிய அளவிற்கு இருந்தால்தான் நம்மளுடைய ஈமானம் பாதுகாக்கப்படும், நம்மளுடைய இஸ்லாமிய வழிபாடும் அந்த நெறிமுறையில குடும்பத்துல வரும், இந்த குடும்பம் தவறாத குடும்பமா அல்லாஹுக்கு வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு குடும்பமா வரும். இதை கிரகிக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு இருக்கா, எல்லா துறையில கலந்துக்கலாம். ஆனா வெற்றி பாதைய ஒரே முகமா எந்த விதமான சிதறலும் இல்லாம தர்றது மார்க்கத்தினுடைய விளக்கமும் மார்க்கத்தினுடைய மஜிலிசுகள் தான். இதுல ஒரு சிரிப்பு விளையாட்டுக்கு நேரம் இல்ல, சண்டை போட்டுக்கிறதுக்கு நேரம் இல்ல, இதுல அந்த வாய்ப்பே கிடையாது. இப்ப ஒரு மஜிலிசுக்கு போயிடறோம் அப்படின்னா ஈமான், இஸ்லாம், தொழுகை, வணக்கம், ஜக்காத்து, சித்ரா இதனுடைய நினைவுகள் தான். அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்லியிருக்கான், ஹதீஸ்ல ரசூல்லா என்ன சொல்லிருக்காங்க, ரசூல்லாவுடைய வாழ்க்கையில என்ன நடஞ்சு, சஹாபிகளுடைய வாழ்க்கையில என்ன நடஞ்சு, நபிமார்களுடைய வாழ்க்கையில நடஞ்சு, இதைத்தான் அவங்க சொல்லி இந்த உலகத்துக்கு தோதா என்ன கருத்துக்களை அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கறத நம்ம அங்க போனாதான் தெரியும். நம்ம நினைக்கிறோம் மார்க்க மஜ்லிஸ்கள்ல என்ன மூசா நபி கிருஷ்ணாவும் ஈசா நபி கிருஷ்ணாவும் சொல்லி பொழுத கழிச்சிருவாங்க, இதுல போறதுல நம்மளுக்கு என்ன புண்ணியம் இருக்கு அப்படின்னு, அதே திசாக்களை சொல்லி இந்த உலகம் இப்படி இருக்கு, அந்த உலகம் அப்படி இருந்துச்சு, அதுக்கு இதுக்கு இடையில என்ன கருத்து, நம்ம இந்த உலகத்துல இந்த ஃபசாதான துன்யாவில வாழும் பொழுது எப்படி வெற்றி பாதையை நம்ம அடைஞ்சுக்கிறது அப்படிங்கறத ஒரு தத்துவமான முறையில சொல்றதுக்கு உஸ்தாதமார்கள் இன்னைக்கு ரெடியா இருக்காங்க. நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய நல்ல தத்துவமிக்க உஸ்தாதுகள், நல்ல அறிவாற்றமான உஸ்தாதுகள், இன்றைக்கு இமாம்கள் நல்ல கருத்து பொறிவுகளை நமக்கு சமுதாயத்துக்கு எத்தி வைக்கிறாங்க. ஆனா அதை கிரகிச்சுக்கிறதுக்கு தான் சமுதாயத்தினுடைய மக்கள் தயாரா இல்ல,
உணராததால தெரியுது. வாழ்க்கையில ஒரு பற்று இல்லாமலும் உலகத்துல பிறந்த வாழ்க்கையை பிறந்ததன் நோக்கம் என்னன்னு தெரியாமலும் இன்றைய மனிதர்கள் சிலர் போய் கொண்டிருக்கிறாங்க.
ஆமாமா, அதாவது தாங்கள் சொன்னது போன்ற உஸ்தாத், அதாவது வாலிபர்கள் இளைய சமுதாயத்தினர்களுக்கு பல விஷயங்களை நம்ம தெரியப்படுத்துவது பெற்றோர்கள் மீதும் கடமை, ஆசிரியர்கள் மீதும் கடமை. அதற்கு அவர்களை வந்து நல்ல வழிக்கு கொண்டு வந்து செல்வதும் பொது நல தொண்டுகளும் ஒரு கடமை. அதாவது பொது நல சமுதாயம் பொது நல சேவைகள் இருக்க, இப்ப தாங்கள் சொன்னது போன்ற மஜ்லிஸ்களில் கலந்து கொள்வதன் மூலமாகத்தான் அது கிடைக்கும். அதான் உண்மை. அடுத்து படிப்பதன் மூலமாக, இப்ப வந்து பேப்பர்களில் எத்தனையோ பல விஷயங்கள் வருகிறது. அந்த விஷயங்களை நம்ம வந்து படிச்சுட்டு இந்த நாட்டில் நடந்த விஷயம், வெளிநாட்டில் நடந்த விஷயம், நம்ம வீட்டில் நடந்த விஷயம், எத்தனையோ அன்றைக்கு வந்து நம்ம நாட்டில் எத்தனையோ மாநிலங்கள் என்னமோ நடக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் அவர்கள் வந்து சேகரிச்சு அதை நம்மளுக்கு இன்றைக்கு பேப்பர் மூலமா தர்றாங்க. அவைகளை படிப்பதன் மூலமாக ஒரு சில கருத்துக்கள் கிடைக்கும். அப்ப கிடைக்கும், படிச்சுட்டு நம்ம பார்க்கும் பொழுது அதுல ஆக இப்படிப்பட்ட ஒரு கெட்ட சூழ்நிலை படிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள்ல எத்தனையோ பிரச்சனை காரணமாக கணவன் மனைவி விட்டு பிரிந்து போய்விட்டார்கள், பிள்ளை பெற்றோரை விட்டு ஓடிவிட்டது, கணவனை காணவில்லை என்று மனைவி துடிக்கிறார். இப்படி பாருங்களேன், இப்படிப்பட்ட சில செய்திகள் இன்னும் எத்தனை நல்ல செய்திகளும் அதுல வருது. திக்ர் மஜ்லிஸ் நடைபெறுகிறது, அதுல தாங்கள் வந்து கலந்து கொள்ளவும் என்றெல்லாம் அறிவிப்புகள் வருகிறது. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஒரு பேப்பர் என்பது ஒரு பொதுநல சேவை தான். பல செய்திகளை சேகரித்து நம்மளுக்கு தருது.
செய்தித்தாள்கள்
அவைகளையும் நம்ம என்ன செய்யணும், படிப்பதில் ஒரு ஆர்வம் காட்ட வேண்டும். அது போன்று தாங்கள் சொன்னது போன்று பொதுநல மஜ்லிஸ்களை கலந்து கொள்வதில் ஒரு ஆர்வம் காட்ட வேண்டும். ஆர்வம் இல்லாமல் எனக்கு என்ன இப்படி காலத்தை ஓட்டிக்கிட்டே இருந்தால் பின்னாலே கஷ்டப்படுவது நாம் தானே தவிர மற்றவர்கள் அல்ல.
பொது நிகழ்ச்சிகளையும் மதரசர்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் தன்னுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத எழுதி கொடுங்க, அதுக்கு நாங்க ஜவாப் சொல்றோம் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப நாகரிகமான முறையில வந்துருச்சு. அதனால எந்த வினாவுக்கும் நீங்க விடைபெற்ற மாதிரி உண்டான சூழ்நிலைகள் இருக்கு. அடிக்கடி மஜ்லிஸ்ல கலந்துக்கங்க. மற்ற விஷயங்களை நம்ம இன்ஷால்லா சந்திக்கும் போது பேசுவோம். நான் போயிட்டு வரமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு. 9:00 வானொலி தொடர்ந்து வானொலி 6 நேயர்களுக்காக கொண்டு வரும் நிகழ்ச்சி சிறந்த சமுதாயம் இஸ்லாமிய நிகழ்ச்சி.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் இறைவனுக்கே தகும். அன்பார்ந்த நேயர்களே, சிறந்த சமுதாயம் என்னும் இந்த உயர்ந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லா. எல்லாம் உள்ள இறைவன் மனித சமுதாயத்தில் நம்மை தோற்றுவித்திருக்கின்றான். இந்த மனித சமுதாயத்திலே நம்மை தோற்றுவித்த வழி ஒரு பெற்றோருக்கு, அதாவது ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் ஒரு குழந்தையாக நம்மை அல்லாஹு ஜல்லஷானு தாலா இந்த வெளி உலகுக்கு கொண்டு வந்தான். இந்த நிலையிலே தாயில்லாமல் ஒரு மனிதன் பிறப்பதில்லை என்ற ஒரு தத்துவத்தை இறைவன் இந்த உலகத்திலே மனித பிறப்புகளின் மூலமாக நமக்கு உணர்த்தி வைக்கின்றான். இறைவனுடைய அற்புதத்தால், அவனுடைய தத்துவத்தால், அவனுடைய மகத்துவத்தால் சில புனிதர்களை அல்லாஹு ஜல்லஷானு தாலா பலவித கோலங்களிலே படைக்கின்றான். ஆனால் சர்வசாதாரணமாக பிறந்திருக்கும் நம்மை ஒரு பெற்றோரின் வழியாக அல்லாஹு ஜல்லஷானு தாலா தருகின்றான். இறைவனுடைய வல்லமை பற்பல இருக்கின்றன. தந்தை இல்லாமல் நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வழியாக இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி காட்டி தமது அற்புதத்தை அல்லாஹு ஜல்லஷானு தாலா நிகழ்த்தி காட்டினான். இது போன்ற பல தத்துவங்களை, அவனுடைய குதிரத்து என்னும் வல்லமைகளை பல பல இனங்களிலும் பல பல தோற்றங்களிலும் அல்லாஹு ஜல்லஷானு தாலா தருகின்றான். அன்றாட நிகழ்ச்சிகளிலே பார்க்கின்றோம், தாயும் தந்தையும் இல்லாமல், அதாவது உறவு கொள்ளாமல் ஒரு மனிதனுடைய உயிரை பிறப்பிக்க முடியுமா என்கக்கூடிய ஒரு தத்துவம் இந்த உலகத்திலே பலதரப்பட்டவைகளாக இருக்கின்றன. இறைவனிடத்திலே போட்டி போடக்கூடிய அளவுக்கு கூட உலகிலே சில பிராணிகளை படைத்து அளிக்கக்கூடிய விஞ்ஞான ரீதிகள், மனிதனுடைய திறமை ஆற்றல்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் அன்றாடம் கவனிக்கின்றோம். இந்த உலகில் இதற்கு மத்தியிலே இறைவனும் போட்டி போட கூடிய நிலை வந்துவிட்டதோ என்கக்கூடிய அமைப்பையோ, அல்லது உன்னை விட நான் பெரியவன்தான், வல்லமை உள்ளவன்தான் என்பதை நிலைநிறுத்தி காட்டக்கூடிய ஒரு நிலை வந்ததோ தெரியவில்லை. இறைவனின் அற்புதங்களும் அன்றாடம் வெவ்வேறு விதமாகவே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உதாரணமாக, ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையினுடைய மார்புக்கு வெளியே உடல் பிளந்து அதற்கு வெளியே அவனுடைய இதயம் இருக்கிறது. அதை அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் உடலுக்கு உள்ளே வைத்து பொருத்தி அந்த மனிதனை வாழச் செய்கின்றார்கள். ஒரு மனிதன் பிறக்கிறான், அவனுடைய தலைக்கு வெளியே மூளை இருக்கிறது. இதுவும் இறைவனுடைய ஆற்றலை, அவனுடைய தத்துவத்தை காட்டுகிறது. ஒரு குழந்தை பிறக்கிறது, இரண்டு தலைகளுடன் பிறக்கிறது. இரண்டு உடல்களுடன் பிறந்த குழந்தைக்கு ஒரே ஒரு தலை மட்டும் இருக்கிறது. இப்படி சில குழந்தைகளை அல்லாஹு ஜல்லஷானவு தாலா படைத்து காட்டுகின்றான். சில குழந்தைகள் பிறக்கும் பொழுது நான்கு கைகள், நான்கு கால்கள், இப்படிப்பட்ட பார்க்கவே சகிக்க முடியாத ஒரு ஜீவனாக சில இனங்களை அல்லாஹு ஜல்லஷானவு தாலா வெளிப்படுத்தி காட்டுகின்றான். இவற்றுக்கு மத்தியிலேதான் மனிதன் செயற்கையின் மூலமாக நான் உயிரினங்களை படைக்கப் போகின்றேன் என்ற ஒரு ஆற்றலிலே, ஒரு எண்ணத்திலே, ஒரு கற்பனையிலே மிதக்கின்றான். செயற்கையிலே உயிரினங்களை படைப்போம் என்று சவால் விடக்கூடிய மனிதர்கள், விஞ்ஞானிகள் எல்லாவற்றையுமே செயற்கையில் அல்லவா அவர்கள் உண்டாக்கி காட்ட வேண்டும்? மனித உறுப்பிலிருந்து எதையுமே பயன்படுத்தாமல் அல்லவா ஒரு உயிரினத்தை பெற்று காட்ட வேண்டும்? ஒரு பிளாஸ்டிக்கின் வழியிலோ அல்லது கண்ணாடி குடுவைகளின் வழியிலோ அவர்கள் பிறக்க செய்யக்கூடிய அந்த திசுக்களிலே எதுவுமே மனித இனத்திலே இல்லாததாக அல்லவா இருக்க வேண்டும்? ஒரு சிறு துளி நீர் கூட, ஒரு சிறு திசு கூட, சதை கூட அல்லவா இருக்கக்கூடாது? இப்படி அந்த மனிதன் தனது ஆற்றலிலே ஒரு உயிரினத்தை வெளிப்படுத்தினால் அல்லவா இது அவனுடைய முழுமையான ஆற்றல் என்று சொல்லப்படும், கூறப்படும். மனித உடம்பிலிருந்தே, உயிரிலிருந்தே சில அணுக்களை எடுத்தும் அதை சில குழுவைகளிலே வைத்து காப்பாற்றிய பின்பு அதை மீண்டும் ஒரு மனித பிறப்பான ஒரு மாதுவின் கருவிலே வைத்து அதை வளர்த்தும் அந்த கருவிலே வளர்ந்த அந்த பிள்ளையை வெளிக்கொண்டு வந்து இதோ படைத்து விட்டேன் என்று சொல்லுவதும், இது என்ன அற்புதம்? இது என்ன ஆச்சரியம்? உண்மையிலே இது அற்புதமும் அல்ல, ஆச்சரியமும் அல்ல. இறைவன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எப்படி ஒரு ஆணையும் பெண்ணையும் இயற்கை உறவாக உறவு கொள்ள வைத்து அதன் வழியாக அவன் மனித இனத்தை பிறப்பிக்க செய்து அல்லது வேறு பல இனத்தை பிறப்பிக்க செய்து வெளிக்கொண்டு காட்டுகிறானோ, இதுதான் உண்மையான தத்துவம், இதுதான் உண்மையான ஆற்றல், இதுதான் உண்மையான குதிரத் என்பதை நாம் மறுக்க முடியாது. இப்படி இறைவனுடைய ஆற்றலிலும் இறைவனுடைய தத்துவத்திலும் ஒரு பெற்றோருக்கு மனிதனாக பிறந்த நாம், அந்த தாய் தந்தைகள் எந்த அளவிற்கு நம்மால் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள், உதவி செய்யப்படுகிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கின்றோமா? இப்படி சிந்திக்காத நாம் அவர்கள் நம்மை பெற்றெடுத்த அந்த நிலைமையை, அந்த துன்பத்தை, அந்த துயரத்தை நினைத்து பார்க்காத நாம் எப்படி சிறந்த மனிதனாக ஆக முடியும்? எப்படி சிறந்த ஒரு பிள்ளையாக நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும்? நிச்சயம் நினைத்து பார்க்க வேண்டும். உலகத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மனித இனத்திலே நம்மை ஒரு பெற்றோரின் வழியாக படைத்த அவன் தனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பெற்றோருக்கு எந்த அளவிற்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதை நன்றாக தெள்ள தெளிவாக காட்டியிருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்றார்கள். அல் ஜன்னத்து தஹத்த அக்தாமி உம்மஹாத்திக்கும், ஒவ்வொரு சேயின் சொர்க்கம் ஒவ்வொரு தாயின் காலடியிலே என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எந்த ஒரு சிறந்த ஒரு தத்துவத்திற்கு ஊமையாக, ஒரு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு சொல்லாக அதை சொல்லியிருப்பார்கள் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தாயினுடைய கர்ப்பத்திலே, தாயினுடைய வயிற்றிலே நாம் இருக்கும் பொழுது அந்த தாய் நம்மால் பட்ட பாடு, பட்ட துன்பம், பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நமது மனைவி படும் பொழுது நாம் பார்க்கிறோம் அல்லவா, பிற பெண்கள் படும் பொழுது நாம் பார்க்கிறோம் அல்லவா, அவர் எந்த அளவிற்கு சீரழிந்து, அவர்கள் எந்த அளவிற்கு பொறுமைகளையெல்லாம் மீறிய வண்ணமாக கத்தி கதறி நம்மை சுமந்து பெறுகிறார்கள். நாம் வெளிவரும் பொழுது அவர்களது உயிரையே பணயம் வைத்து கூட சில தாய்மார்கள் என் குழந்தை பிறந்தால் போதும், அது நல்ல முறையில் வெளிவந்தால் போதும் என்பதற்காக எத்தனை பத்தியம் காண்கிறார்கள், எத்தனை துன்பங்களை சகிக்கிறார்கள், தான் விருப்பமாக உண்ணும் எத்தனை பண்டங்களை அவர்கள் ஒதுக்கி வைத்து தாம் பத்தியம் காத்து இருக்கிறார்கள், அவைகளையெல்லாம் நாம் நினைத்து பார்த்தோமா? அப்படிப்பட்ட தாய்க்கும் தந்தைக்கும் இந்த உலகத்திலே பிறந்துவிட்ட மனிதன் எந்த அளவிற்கு மரியாதை கொடுக்கிறான், எந்த அளவிற்கு உதவி செய்கின்றான், எந்த அளவிற்கு போற்றி பாதுகாக்கின்றான் என்பதை கொஞ்சமாவது நினைத்து பார்க்க வேண்டாமா? அப்படி நினைத்து பார்த்து வாழ்ந்தால்தான் நாம் உயர்ந்த சமுதாயமாக வாழ முடியும் நேயர்களே.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.